வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது காய்கறி பயிர்களில் பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் பாஸ்கரன் அவர்கள். முனைவர் பாஸ்கரன் அவர்கள் நம்முடன் வெண்டைக்காய், கத்தரிக்காய், தக்காளி போன்ற காய்கறி பயிர்களில் பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் நம்முடன் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். இத்தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது காய்கறி பயிர்களில் பூச்சிகளை நாம் எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் தக்காளி. தக்காளியில் மிக பரவலாக காய்த்துளைப்பான் காணப்படும். இக்காய்த்துளைப்பானது ஆரம்ப காலங்களில் இலைகளை உண்டு பின்பு பூக்களை சேதப்படுத்தி கனி வரும்பொழுது காய்களை சேதப்படுத்தக்கூடியது. அதனால் இப்பூச்சியானது இரவு நேரங்களில் முட்டையிட்டு இம்முட்டையானது 3-4 நாட்களுக்குள் இளம் புழுக்களாக வெளிவரும். இப்புழுக்கள் ஆரம்ப நிலைகளில் நான் கூறியதைப் போல இலைகளை உண்ணும், பூக்களை உண்ணும், காய்கள் வரும்பொழுது காய்களை துளைத்து உண்ணும். இதனால் காய்களின் சந்தை விலை கிட்டாது. இப்புழுக்களை நாம் எவ்வாறு காண்பது என்றால், தக்காளி காய்களில் வட்ட வடிவமான துளை இருக்கும். இவ்வட்ட வடிவமான துளைக்குள் இப்புழுவின் தலை மட்டும் உள்ளே சென்று உள்ளுக்குள் இருக்கும் ஊனை உன்றுவிடும். இப்புழுக்கை கட்டுப்படுத்த நாம் 10-12 நாட்கள் இடைவெளிகளில் ட்ரைகோகிராமா கைலோனிஸ் என்னும் முட்டை ஒட்டுண்ணியை 300,000 ஒரு ஹெக்டேருக்கு என்ற விதத்தில் 6 முறை நாம் விட வேண்டும். அதாவது ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு 1 முறையும் 50,000 என்ற அளவில் 300,000 முட்டை ஒட்டுண்ணியை நாம் விடுவதால் இம்முட்டை ஒட்டுண்ணி காய்த்துளைப்பானின் முட்டைகளை தேடி கண்டுபிடித்து அதனுள் இதன் முட்டையை செலுத்திவிடும். இதனால் காய்த்துளைப்பான் வெளிவராமல் முட்டை ஒட்டுண்ணியின் ட்ரைகோகிராமா கைலோனிஸ் என்ற முட்டை ஒட்டுண்ணியின் தாய்க்குழவி வெளியே வரும். இதன் மூலம் சேதாரம் பெருமளவு நமக்கு தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நாம் இக்காய்ப்புழுவின் நச்சுயிரியை 250 புழு அளவு என்ற அளவில் இக்காய்ப்புழு பரவலாக தென்படும் பொழுது தெளிப்பதினால் இந்நச்சுயிரி இப்புழுக்களின் மேல் படும் பொழுது அவை உடலுக்குள் சென்று புழுக்களை தன்னோட இயல்பு நிலையிலிருந்து மாற்றிவிடும். இதனால் புழுவின் வளர்ச்சி குறைந்து இது செடியின் நுனிக்கு வந்து தலைகீழாக தொங்கி இறந்துவிடும். இந்த இறந்த புழுக்களிலிருந்து வரும் திரவமானது கீழே விழுந்து அதனை மற்ற புழுக்கள் சாப்பிடும் பொழுது அப்புழுக்களுக்கும் இந்நச்சுயிரியின் நோய் வந்துவிடும். அதனால் இது இயற்கையான முறையில் இப்புழுக்களை கட்டுப்படுத்த நமக்கு பெருமளவும் உதவுகிறது. ஆனால் இந்நச்சுயிரியை தெளிக்கும் பொழுது நாம் மிகுந்த வெப்பமுடைய நாட்களில் இதை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தக்காளி பயிரிடும் பொழுது நாம் பயிர்களுக்கு இடையில் ஊடு பயிராக 1:16 என்ற வரிசை அளவில் சாமந்தி நாற்றுக்களை நட வேண்டும். அதாவது 40 நாட்களில் ஒரே நேரத்தில் சாமந்தி நாற்றுக்கள் மற்றும் 25 நாட்கள் வயதுடைய தக்காளி நாற்றுக்களும் அந்த அளவுக்கு வருமாறு ஒரே சீராக நாம் நட வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 12 இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும். சேதமடைந்த பழங்களை சேகரித்து மற்றும் வயலிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். காணப்படும் புழுக்களை நாம் காய்களை பறிக்கும் பொழுது இப்புழுக்கள் நம் கண்களுக்கு தென்படும். இப்புழுக்களை கைகளால் பொறுக்கி எடுத்து வயலிலிருந்து வெளியே கொண்டு வந்து அழித்து விட வேண்டும். 10% சேதநிலை என்ற அடிப்படையில் மலர் பூக்கும் நிலையிலிருந்து தொடங்கி 7 நாட்கள் இடைவெளியில் ட்ரைகோகிராமா கைலோனிஸ் என்ற ஒட்டுண்ணியை நாம் 1 ஹெக்டேருக்கு 50,000 என்ற அளவில் விடலாம். முன்பு கூறியதைப் போல HRNPV என்ற நச்சுயிரியை 1.5 × 10^12 என்ற அளவில், அதாவது 250 புழுக்களை அரைத்து வரும் திரவத்தை தெளிப்பது என்ற முறையில் நாம் தெளித்து அளிக்கலாம். அரிசித்தவிடு 1.5 கிலோ, வெல்லம் 1.5 கிலோ, தண்ணீர் 7.5 லிட்டர் என்ற அளவில் சிறிது ரசாயன பூச்சிக்கொல்லியை கலந்து நாம் சிறு சிறு உருண்டைகளாக இட்டு தக்காளி வயலில் ஆங்காங்கே வைப்பதினால் இப்புழுக்கள் கவர்ந்து இவ்விஷ உணவை உண்டு அழித்துவிடும். கீழ்காணும் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியை தெளிப்பதனாலும் இப்பச்சை காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அசர்டிரெக்டின் 10,000 ppm 2 ml 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இண்டாக்சிகார் 15.5% SC 10 லிட்டர் தண்ணிக்கு 8 ml என்ற அளவிலும், ஃப்ளூபெண்டமைடு 20 WG 10 லிட்டர் தண்ணிக்கு 5 g என்ற அளவிலும், ஃப்ளூபெண்டமைடு 450 SC 10 லிட்டர் தண்ணிக்கு 2.5 ml என்ற அளவிலும், நவலூரான் 10 லிட்டர் தண்ணிக்கு 7.5 ml என்ற அளவிலும், குவினைல்ஃபாஸ் 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml என்ற அளவிலும் தெளித்து இக்காய்ப்புழுவை கட்டுப்படுத்தலாம். ஆனால் நான் மேற்கூறிய மருந்துகளை ஏதேனும் ஒன்றை ஒரு முறை தெளித்தால் மறுமுறை சுழற்சி முறையில் மற்ற மருந்துகளைத்தான் தெளிக்க வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் மருந்துகளை தெளிக்க வேண்டும். மற்றும் காய்ப்புழு சேதாரம் பொருளாதார சேத நிலையை தாண்டி, அதாவது 10% சேத நிலைக்கு மேல் சென்றால் மட்டும் இப்பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டும். அல்லது இயற்கையான முறையில் விளக்கு பொறி வைத்தல், 1 ஏக்கருக்கு 1 விளக்குப்பொறி என்ற விதத்தில் வைத்து தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழித்துவிட வேண்டும். அல்லது தக்காளி, இந்த பருவத்தில் தக்காளி நட்டால் மற்ற பருவத்தில் மாற்றுப்பயிர் செய்வது, அதன் மூலம் இதனுடைய தொடர்ச்சியாக வருவதை தவிர்க்கலாம். மாற்றுப்பயிர் செய்வது, அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே சமயத்தில் நடவு செய்து பழங்களை அறுவடை செய்வது போன்ற சமுதாய வழிகளின் மூலம் இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக தக்காளியில் மிக பரவலாக காணப்படுவது வெள்ளை ஈ. வெள்ளை ஈயை ஈர்க்க 1 ha 12 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் ஒட்டும் பொறியை வைக்கவும். இம்மஞ்சள் நிற ஒட்டும் பொறியை வைக்கும் பொழுது பயிர் எந்த அளவில் இருக்கிறதோ அந்த உயரத்தில் நாம் மஞ்சள் நிற ஒட்டும் பொறியை வைக்க வேண்டும். பயிர் வளர வளர நாம் அந்த உயரத்தை சிறிது சிறிதாக அதிகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இந்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறியில் இருக்கும் ஒட்டும் திரவமான எண்ணெய் அல்லது கிரீஸ் அல்லது பசை போன்றவற்றை துடைத்து எடுத்துவிட்டு புதிதாக நாம் வைப்பதினால் பறக்கும் பூச்சிகள் இதில் ஒட்டி இது தன்னுடைய செயலை செய்ய ஏதுவாக இருக்கும். வெள்ளை ஈயானது இலைகளுக்கு அடியில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக சாறை உறிஞ்சுவதால் தக்காளி செடியின் திறன் குன்றி காய்கள் பிடிக்கும் திறன் குறைந்துவிடும். அது மட்டுமில்லாமல் செடியின் உயரமும் சிறுத்துவிடும், காய்கள் பருக்காது. வெள்ளையானது தேன் போன்ற திரவத்தை வெளிவிடுவதால் இத்திரவத்திலுள்ள சர்க்கரை சத்தை கொண்டு கரும்பூசானம் இலைகளின் மேற்பரப்பில் படர்ந்துவிடும். இதன் மூலம் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது குறைந்து காய்பிடிக்கும் திறன் குறைந்துவிடும். வெள்ளை ஈ அதிகம் ஆகினால் பயிர்களின் வளர்ச்சி பெருமளவு பாதிக்கப்படும். இதனை கட்டுப்படுத்த கீழ்காணும் மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தவும். கார்போஃபியூரான் 3% G என்ற மருந்தை 40 கிலோ 1 ha என்ற அளவிலும், டைமெத்தோயேட் 30% EC 1 ml 1 லிட்டர் என்ற அளவிலும், தயோமீத்தாக்சாம் 25% WG 4 ml 10 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும் தெளிப்பதன் மூலம் வெள்ளையை கட்டுப்படுத்தலாம். இயற்கையான முறையில் வேப்பங்கொட்டை தூள்களை 10% என்ற அளவில் நீரில் கலந்து 1 இரவு வைத்து அது பின்பு வடிகட்டி அந்த நீரை தெளிப்பதன் மூலம் வெள்ளையை கட்டுப்படுத்த முடியும். தக்காளி பயிரில் அடுத்த பூச்சியாக இலை துளைப்பான், அதாவது பாம்பு வடிவ இலை துளைப்பான் ஒரு பூச்சி உண்டு. இப்பூச்சியின் இளம் புழுக்களானது தக்காளி இலையின் மேல் மற்றும் அடி அடுக்குகளின் இடையில் உன்று அதனுடைய பச்சையத்தை உண்பதனால் இலைகளை பார்ப்பதற்கு பாம்பு வடிவ வெள்ளை நிற தோல் போல் தெரியும். இதன் மூலம் தக்காளி செடியின் மகசூலானது 30-40% குறைய வாய்ப்புள்ளது. 1 இலையில் 10-30 புழுக்கள் வரை காணப்படும். சேதமான செடிகள் மெதுமெதுவாக இளம் பழுப்பிலிருந்து வெண்மை நேரத்துக்கு மாறிவிடும். இதன் மூலம் ஒளிச்சேர்க்கை பெருமளவு குறைந்துவிடும். இப்பூச்சியானது தக்காளி பயிரை மட்டுமில்லாமல் அருகிலுள்ள வெண்டை, கத்திரி மற்றும் பயிர் வகை பயிர்களையும் தாக்க வல்லது. இப்பூச்சியை கட்டுப்படுத்த நாம் ஏதேனும் ஒரு ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு வகை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக அசுவனி. அசுவனியானது தக்காளி செடியின் இளம் செடியில், அதாவது 15 நாள் முதல் 60 to 90 நாட்கள் வரை வரக்கூடும். அசுவனி பூச்சியானது சிறு சிறு பூச்சிகளாக இருக்கும். பச்சை நிறம் அல்லது இளம் பழுப்பு நிறம், கருப்பு நிறம், இந்த வகைகளில் உண்டு. அசுவனி பூச்சியானது தொடர்ச்சியாக தக்காளி செடியில் உள்ள சாறுகளை உறிஞ்சுவதால் தக்காளி செடியின் வளர்ச்சி பெருமளவு குன்றிவிடும். இலைகளின் நிலை மாறிவிடும். இலைகள் சுருங்கிவிடும். கொழுந்து வருவது தாமதப்படும். கொழுந்து இலைகள் சரியாக விரியாது. அதனால் இலை ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது பெருமளவு தடைபடும். அசுவனி பூச்சியானது தொடர்ச்சியாக சாறுகளை உறிஞ்சுவதால் அச்சாறுகள் தேன் துளிகளாக வெளிவந்து அவ்விடங்களில் கரும் பூசானம் படர்வதற்கு ஏதுவாக உள்ளது. அசுவனி பூச்சிகளை அழிக்க பியூப்ரோஃபேசின் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற விதத்தில் தெளிக்கவும், அல்லது இமிடாக்ளோப்ரிட் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி என்ற விதத்தில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். தக்காளியில் புகையிலை வெட்டுப்புழு என்ற ஒரு புழு காய்களை துளைக்கும். இப்புகையிலை வெட்டுப்புழுவானது முன்பு கூறிய பச்சை காய் துளைப்பானை போல் அல்லாமல் வடிவத்தில் ஒத்த புழுவாக இருந்தாலும் சரியான வட்ட வடிவான துளையிடாமல் துளையிடுவது ஆங்காங்கே இருக்கும். இதனுடைய கழிவுகள் வெளியே வரும். முழு புழுவும் தக்காளி காய்க்குள் சென்று மறைந்துவிடும். இது தக்காளி காய்க்குள் இப்புழு இருப்பதே தெரியாது போன்றவைகள் இதனுடைய சேதார அறிகுறியாகும். இலைகளை உண்ணும் பொழுது இது முழுமையாக அனைத்து இலைகளையும் உண்டுவிடும். அதனால் இலை நரம்புகள் மட்டுமே வெளியே தெரியும். இப்புழுவை கவர்ந்து அழிப்பது என்பது முன்பு கூறியதை போல ட்ரைகோகிராமா கைலோனிஸ் என்ற ஒட்டுண்ணையை 50,000 என்றளவில் ஒரு வாரமும் விடுவதன் மூலம் முட்டைகளை அழிக்கலாம். இளம் புழுக்களை கவர்ந்தளிப்பதற்கு முன்பு கூறிய ஹெலிகோவர்பா ஆர்மிஜரா நச்சுயிரி போன்று ஸ்போடாப்ட்ரா லிட்ரா நச்சுயிரியும் உள்ளது. இதுவும் 1.5 × 10^12 POB என்ற அளவில் தெளித்து இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இப்புழுக்களை ஊதா நிற துணிகளை வயல்களில் மாலை வேளைகளில் இடுவதன் மூலம் இப்புழுக்கள் அந்த துணிகளுக்கு அடியில் வந்து மறைந்து கொள்ளும். அவற்றை சேகரித்து அழிக்கலாம். சேதாரமான காய்களை பறிக்கும் பொழுது வயலுக்கு வெளியே கொண்டு சேர்ந்து அழித்துவிடுவதன் மூலம் இப்புழுக்களை அழிக்கலாம். விளக்கு பொறி வைத்து அழிக்கலாம். அதே போல இனக்கவர்ச்சி பொறி வைத்து இத்தாய் அந்த பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்புழுக்களுக்கு எடுக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக செம்பான் சிலந்தி. தக்காளி பயிர்களில் தற்பொழுது பரவலாக செம்பான் சிலந்தி காணப்படுகிறது. செம்பான் சிலந்தியானது அதிகமான வெப்பம் மற்றும் இரவு நேரங்களில் மிதமான குளிர் உள்ள காலநிலைகளில் அதிகமாக இலைகளை தாக்கும். செம்பான் சிலந்தியானது தக்காளி இலைகளுக்கு அடியில் நூலாம்படை போன்று ஒரு கூடு செய்து அதனுள் முட்டை, இளம் சிலந்திகள், வளர்ந்த சிலந்திகள் என 3 பருவங்களும் உண்டு. ஒரு தாய் சிலந்தியானது 300 முட்டைகள் வரை இடக்கூடும். சிலந்தியின் வாழ்க்கை பருவமானது 10 முதல் 28 நாட்களுக்குள் முழுமையாக வளர்ந்துவிடும். இது தொடர்ச்சியாக சாறை உறிஞ்சுவதால் தக்காளி செடியின் இலைகளில் ஆரம்ப நிலைகளில் ஒரு மஞ்சள் புள்ளி தோன்றும். அது மிதமாக வளர்ந்து இலைகள் முழுவதும் வாடிவிடும். பின்பு கருகிவிடும். இச்சிலந்தியை அழிக்க கீழ்கண்ணும் ஏதேனும் ஒரு மருந்தை தெளிக்க வேண்டும். ஃபெனசாக்வின் 1 to 1.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு, அல்லது ப்ரொபார்கைட் 2 மில்லி to 3.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு, இல்லை என்றால் வெட்டபிள் சல்ஃபர் என்ற நனையும் கந்தகத்தூள் போன்றவற்றை தெளித்து இச்செம்பான் சிலந்தியை கட்டுப்படுத்தலாம். தற்பொழுது தக்காளியை வரும் பூச்சி முக்கிய பூச்சிகளையும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளையும் கண்டோம். இதற்கு அடுத்தபடியாக வெண்டையில் சொல்லிடுறேன் மேடம். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம்ல. ஓகே, தற்பொழுது வெண்டைக்காயை தாக்கும் முக்கிய பூச்சிகளையும் அதன் கட்டுப்படுத்தும் முறைகளையும் காண்போம். வெண்டை செடியை காய்த்துளைப்பான், தக்காளி காய்த்துளைப்பானான ஹெலிகோர்பா பச்சை காய்ப்புழு, ஹெலிகோர்பா ஆர்மிஜரா என்ற பூச்சி தாக்கும். புகையிலை வெட்டுப்புழுவான ஸ்போடாப்ரா லிட்ரா தாக்கும். வெள்ளை தாக்கும் போன்ற தக்காளியை தாக்கக்கூடிய முக்கிய பூச்சிகள் அனைத்தும் வெண்டையையும் தாக்கும். அதன் மட்டும் இல்லாமல் வெண்டையை தத்துப்பூச்சி ஆரம்ப நிலைகளை தாக்கும். இத்தத்துப்பூச்சியானது இலைகளுக்கு அடியில் காணப்படும். இது பூச்சி அங்குமிங்கும் தத்தி தத்தி நிவர்வதால் தொடர்ச்சியாக சாறை உறிஞ்சி வெண்டையின் நடுநரம்புக்கு அருகில் மிக பழுப்பு நிற அல்லது மஞ்சள் நிற வண்ணத்தை உண்டு பண்ணும். வெண்டையின் இலைகள் கீழ் நோக்கி வளைந்து சிவப்பு நிறமாக மாறிவிடும். இதன் மூலம் இதன் ஒளிச்சேர்க்கை குறைந்து வெண்டையின் மகசூல் பெருமளவு பாதிக்கப்படும். இத்தத்துப்பூச்சியானது தொடர்ச்சியாக வெண்டையின் சாறை உறிஞ்சுவதால் இது வெண்டையின் வளர்ச்சி குன்றி இலைகள் பழுப்பாகி காய்ந்து உதிர்ந்துவிடும். இதன் மூலம் நம்மால் நிர்ணயிக்கப்பட்ட மகசூலை எடுப்பது மிகவும் கடினமாக ஆகிவிடும். இத்தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிட் 70% வெட்டபிள் கிரானியூல்ஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 0.7 கிராம் என்ற அளவில் கலந்து இமிடாக்ளோபின் 17.8% கரைப்பான் மூலம் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்தும் தயோமீதாக்சாம் 25% நனையும் குறைகளை கொண்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் என்ற அளவில் இவற்றில் ஏதேனும் ஒரு மருந்தை தெளித்து இத்தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். முன்பு கூறியதை போல் இத்தத்துப்பூச்சியின் சேத அளவு அதிகமானால் நான் மேற்கூறிய மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். தெளித்த மருந்தை மறுமுறை தெளிக்கக்கூடாது. மற்ற மருந்துகளை தெளித்து இதனை கட்டுப்படுத்தலாம். இயற்கையான முறையில் நான் விவசாயம் செய்கிறேன் என்று கூறுபவர் வேம்பின் மூலக்கூறுகளான அசரெட்டினை 5 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிப்பதன் மூலம் இத்தத்துப்பூச்சியின் தாக்குதலை வெகுவாக நாம் குறைக்கலாம். அல்லது செறிவூட்டப்பட்ட வேம்பின் மூலக்கூறுகளை 3 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு தெளிப்பதன் மூலம் இப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இலைகள் வெண்டையின் இலைகளை ஓரங்களை சாம்பல் கூன் வண்டுகள் கடித்து வெண்டையின் இலைகளுக்கு சேதாரம் உண்டு பண்ணும். இக்கூன்வண்டின் இளம் புழுக்களானது வேர்களை கடித்து உண்பதால் செடிகள் காய்ந்துவிடும். இக்கூன்வண்டை தடுப்பதற்கு கார்போஃபியூரான் 3G என்ற குறுநை மருந்தை மண்ணிலிட்டு மண்ணணைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். அல்லது வேப்பம்புண்ணாக்கை வெண்டை செடி நட்டு 15 நாட்கள் கழித்து நாம் களை எடுத்தவுடன் மண்ணில் இடுவதன் மூலம் இம்மண்ணில் இருக்கும் இளம் புழுக்களானது அழிக்கப்பட்டு பயிர் காக்கப்படும். வெண்டையில் வெள்ளையை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை தூள் 10% 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 200 லிட்டர் தண்ணீர் வெறும் தண்ணீரில் கலந்து அடிப்பதன் மூலம் வெள்ளையீக்களை வெகுவாக குறைக்கலாம். வெண்டை இலைகளுக்கு இடையில் செடிகளுக்கு இடையில் மஞ்சள் நிற ஒட்டும் பொறியை வைப்பதன் மூலம் வெள்ளையை கட்டுப்படுத்தலாம். வெள்ளையின் இயற்கை எதிரிகளான என்காசியா எரித்மோசிரஸ் போன்ற ஒட்டுண்ணிகளை விடுவதன் மூலம் வெள்ளையை கட்டுப்படுத்தலாம். முன்பு கூறியது தக்காளிக்கு கூறியதை போல் காய்ப்புழு புகையிலை வெட்டுப்புழுவை கட்டுப்படுத்த மேற்கூறிய அறிவுரைகளை வெண்டையிலும் பின்பற்றுவதன் மூலம் நல்ல பலன் பெறலாம். செம்பாஞ்சிலந்தி வெண்டையில் பெருமளவு தாக்கும். இச்செம்பாஞ்சிலந்தியை கட்டுப்படுத்த தக்காளியில் கூறிய அதே வழிமுறையை பின்பற்றவும். தக்காளியில் கூறிய மருந்துகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளித்து பயன்பெறலாம். ஒரு முறை தெளித்த மருந்தை மறுமுறை தெளிக்கக்கூடாது. அடுத்தபடியாக நாம் கத்திரியின் முக்கிய பூச்சிகளை காண்போம். கத்திரியில் தண்டு மற்றும் காய் துளைப்பான் முக்கிய பூச்சியாக கருதப்படுகிறது. இப்பூச்சியானது இளம் சிவப்பு புழுக்களை கொண்டு ஆரம்ப நிலைகளில் நடவுநைத்த 15 முதல் 21 நாட்களுக்குள் இது குருத்துகளை துளைத்து உச்சென்றுவிடும். இதன் மூலம் குருத்துகளுக்கு செல்லும் சத்தானது தடுக்கப்படுவதால் குருத்துகள் வாடிவிடும். நடவுநைத்த 15 முதல் 21 நாட்களுக்குள் குருத்துகள் வாடியிருந்தால் கத்திரி செடியில் தண்டு துளைப்பான் வந்துவிட்டது என்று அர்த்தம். இது தண்டு துளைப்பான் எவ்வாறு நாம் அடையாளம் காண்பது என்றால், குருத்துகளுக்கு இடையில் சிறு துளை தெரியும். துளைகளுக்கு வெளியே அதனுடைய எச்சங்கள் இருக்கும். இப்புழுவானது 30 முதல் 70% மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வளர்ந்தவுடன், செடி வளர்ந்தவுடன் இதனுடைய காய்களுக்கு இத்துளைப்பான் சென்றுவிடும். கத்திரிக்காயானது இளம் பருவத்தில் உள்ளபோதே இது துளைத்து உச்சென்று விடுவதால் அக்கத்திரிக்காய்களை நாம் சந்தைப்படுத்துவது கடினமாகிறது. மக்கள் காய் துளைத்த கத்திரிக்காய்களை வாங்க விரும்ப மாட்டார்கள். இதன் மூலம் நமக்கு மகசூல் இழப்பும் ஏற்படும். காய் மற்றும் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த ஆரம்ப நிலைகளில் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இட்டு அதன் பிறகு நாம் கத்திரி நாற்றுக்களை நடவு செய்வதன் மூலம் தடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் கத்திரி காய்களை நாம் பறிக்கும் பொழுது தண்டு துளைப்பானால் அல்லது காய் துளைப்பானால் சேதப்படுத்தப்பட்ட காய்களை வயல்களுக்கு வெளியே கொண்டு சென்று அழித்து விடுவதன் மூலம் இப்புழுக்களை பெருமளவு கட்டுப்படுத்தலாம். அல்லது ஆரம்ப நிலைகளில் ட்ரைகோக்ரமா கைலோனிஸ் என்ற ஒட்டுண்ணியை ஒவ்வொரு வாரமும் 50,000 என்ற அளவில் விடுவதன் மூலமும் இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக சாம்பல் கூன்வண்டு. இச்சாம்பல் கூன்வண்டானது கத்திரியின் இலைகளை ஓரங்களை கடித்து உண்பதனாலும் கத்திரி செடியின் வேர்களை இச்சாம்பல் கூன்வண்டின் இளம் புழுக்கள் உண்பதாலும் செடிகள் வாடிவிடும், இலைகளின் அளவு சிறுத்துவிடும். இலைகளின் அளவு சிறுப்பதாலும் காய்களின் அளவு சிறுத்துவிடும். புழுக்கள், இளம் புழுக்கள் வேர்களை உண்பதால் செடி வாடிவிடும். அதனால் இப்புழுக்களை அழிக்க நாம் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ என்றளவில் மண்ணில் இட்டு அதன் பிறகு கத்திரி செடிகளை நடுவதால் இப்புழுக்கள் வெகுவாக கட்டுப்படுத்தப்படும். இலைகளை உண்ணும் பூச்சிகளில் முக்கியமானது புள்ளிவண்டு. புள்ளிவண்டானது இலைகளின் பச்சையத்தை சுரண்டி உண்பதால் இலைகள் ஒரு மடல் போல் மாறிவிடும். இலைகளின் உள்ளே ஒளி ஊடுருவி சென்று மறுபக்கம் வரும் வரை பச்சையமே இல்லாமல் போய்விடுவதால் இலைகள் மெதுவாக காய்ந்து பின்பு உதிர்ந்துவிடும். இதன் மூலம் மகசூல் இழப்பு பெருமளவு ஏற்படும். இதன் இளம் புழுக்களானது இலைகளின் மேல் மஞ்சள் நிறத்தில் ஆங்காங்கே காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஏதேனும் ஒரு மருந்து, குளோரிபைரிபாஸ் அல்லது இமிடாக்ளோப்ரிட் போன்ற மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். அல்லது கார்பரைல் 10% தூள் அல்லது மாலத்தியான் 50% தூள் போன்றவைகளில் ஏதேனும் ஒன்றை தூவுவதன் மூலம் இப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். மேற்கூறியவைகள் கத்திரி, வெண்டை, தக்காளி போன்ற பயிர்களில் முக்கிய பூச்சிகளாகும். இவற்றை மேற்கூறிய முறைகளில் சரியாக பயன்படுத்தி சரியான முறையில் நாம் கட்டுப்படுத்தினால் நல்ல மகசூல் எடுத்து பயன்பெறலாம். நன்றி
நேயர்களே. இதுவரை வெண்டைக்காய், கத்தரிக்காய், தக்காளி போன்ற காய்கறி பயிர்களில் பூச்சிகளால் ஏற்படும் நோய்களையும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய மேலாண்மை முறைகளையும் முனைவர் பாஸ்கரன் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். இத்தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.